சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 106 அத்தியாயம். இளம் சொழியன் பாசறை. கிழவி பேச பேச பிரமிப்பை அடைந்த அலிமா, மணல் அடித்து கிடக்கும் இந்த நாகையில் கடல் எப்படி கரையறிய மரக்கலங்களை கொண்டு வர முடியும் என்று எண்ணியதன்றி, முடியாது, மரக்கலங்களை மறைக்க இங்கு இடமே இல்லை என்றாள்.
தவறு அலிமா, இந்த இடத்தில் 4 மரக்கலங்களை மறைக்க வழி கண்டுபிடித்து விட்டேன். மீதி 4 தான் என்ன செய்வது என்று புரியவில்லை
என்றாள் காத்தாயி. அலிமாவின் பிரமிப்பு உச்ச நிலையை அடைந்தது.
என்ன, 4 மரக்கலங்களை கரையருகே கொண்டு வர முடியுமா
என்று வினவினாள் அலிமா குரலில் வியப்பு மீது மிஞ்சு ஒலிக்க.
முடியும், இதோ பார்
என்று காத்தாயி கடல் வளைந்து கிடந்த இடத்திலே நடுவில் ஓடிய நீல நிற அலைகளை காட்டினாள்.
அர்த்த சந்திரனை போல் வளைந்து கிடக்கும் இந்த கரையில் சமுத்திரத்துக்குள்ளோடு இருக்கும் 2 முனைகளுக்கு நேராக கோடுகளை இழுத்தால் நடுவே மண்ணிற அலைகள் இல்லை, நீல நிற அலைகள் இருக்கின்றன. நாங்கள் வணிபத்துக்கு மரக்கலங்களை ஓட்டிய போது இந்த நடுப்பாதையின் வழியாக மரக்கலங்களை கரை கரையே கொண்டு வந்து கிண்ணம் போல் வளைந்து கிடக்கும் இந்த இடத்தில் நிறுத்துவோம். அப்படி இப்பொழுது நிறுத்தலாம். இதற்கும் பரதவரை கொண்டு கோல் போட்டு ஆழம் பார்க்க சொல்கின்றேன். எப்படியும் 4 மரக்கலங்களுக்கு இடம் இருக்கும்
என்று சொன்ன காத்தாயி அங்கிருந்த கையை ஆட்டி குப்பத்தில் இருந்த பரதவரை அழைத்தாள். அந்த அழைப்பை கண்டதும் ஓடி வந்த பரதவர் இருவரை நோக்கி, எதிரே கடலில் கையை கொண்டு,
இங்கு எதுவரை ஆழம் இருக்கிறது பாருங்கள்
என்றாள். பரதவர்கள் மீண்டும் குப்பத்துக்கு சிட்டாய் பறந்து நீளமாக ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட மூங்கிர் கழிகளை கொண்டு வந்து கரையில் இருந்த படகுகளில் தாவி கிழவி காட்டிய மரக்கலத்தில் கோள்களை நீரில் செலுத்தி ஆழம் காட்டி கொண்டு சென்றார்கள். கிழவியின் ஆராய்ச்சி கண்கள் மட்டுமின்றி அலிமாவின் அழகிய விழிகளும் அந்த கோள்கள் காட்டிய ஆழத்தை அளந்து நின்றன. பரதவர்கள் கோல் போட்ட இடங்களில் 4 ஆள் ஆழத்துக்கு மேல் இருப்பதை கண்ட அலிமா கடலின் உடற்கூற்றில் கிழவிக்கு இருந்த ஆழ்ந்த அறிவை கண்டு, படைத்தலைவர் காரணமில்லாமல் இங்கு வரவில்லை என்று தன் மனத்திற்குள் சொல்லிக் கொண்டாள். கிழவி மட்டும் அலிமாவை அதற்கு மேல் திரும்பி பார்க்காமல் படகுகளையே பார்த்து கொண்டு நின்று மரக்கலங்கள் வரவேண்டிய பாதையை மனத்துக்குள் வகுத்துக் கொண்டாள். இப்படி ஆழமான கடற்பாதையை நிர்ணயம் செய்து கொண்டதும் மற்ற சில பரதவரை அழைத்த காத்தாயி இளம் சொழியனை நோக்கி திரும்பி,
அப்பா, இதோ படகுகள் சென்ற பாதைக்கு இப்புறம் 10 அப்புறம் 10 போகலாம். அதற்கு மேல் போனால் மணல் திட்டுகள் இருக்கின்றன. இதே பாதையில் ஒன்றன் பின் ஒன்றாக உன் மரக்கலங்களை வரவழைத்துக் கொள். 4 மரக்கலங்கள் இங்கு நிற்கட்டும். மீதி 2 என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை
என்றால் வருத்தம் தோய்ந்த குரலில், அதற்காக கவலைப்படாதே தாயே, மீதி 2 வேவு பார்க்க அனுப்பிவிடுகிறேன். கடலில் ஏற்கனவே சஞ்சாரம் செய்யும் 2 மரக்கலங்களை இந்த மரக்கலங்கள் கண்டுபிடித்துக் கொண்டு திரும்பட்டும். பிறகு இந்த 4 வேவு தொழிலுக்கு செல்லட்டும். இந்த 4 இங்கு இருக்கட்டும் என்று கூறிய இளம் சொழியன் தனது மாலுமிகளை கூப்பிட்டு அவ்விதமே இசைவுகளை பிறப்பித்தார். அன்று மாலைக்குள் கப்பல்கள் 4 தங்கள் மறைவிடத்தை அடைந்தன. இருபுறம் இருந்த மணல் திட்டுகளின் முனைகள் கடலுக்குள் நீண்ட தூரம் ஓடியதாலும் மரக்கலங்களும் இருபுறமும் அடர்த்தியாக இருந்ததாலும் உள்ளே புகுந்து கிடந்த கடலில் வந்த மரக்கலங்கள் மறைந்து கிடந்தன. இருப்பினும் அவற்றை இன்னும் மறைக்க தோப்புகளில் இருந்த மரக்கிளைகளை இலைகளுடனும் வெட்டி அந்த மரக்கலங்கள் மீது போட்டு அவை இருக்குமிடம் தெரியாமல் செய்துவிட்ட இளம்சொழியன் அடுத்தபடி தனது மாலுமிகளுக்கு தான் திரட்ட இருக்கும் படைகளுக்கும் இருப்பிடங்களை மணல் மேட்டு குப்பத்திலும் இதர தோப்புகளிலும் அமைக்க ஏற்பாடுகளை செய்தார். சுமார் 4-5 நாட்கள் இந்த அலுவல்கள் தூரிதமாக நடந்தன. கடற்கரையோர தோப்புகளில் தாழ்மையான குடிசைகள் எழுந்து மறைந்து கிடந்தன. காத்தாயி பரதவர்களையும் நாகர்களையும் இரவு பகல் பிசாசுகளைப் போல வேலை செய்ய தூண்டி இளம் சொழியன் குறிப்பிட்ட அத்தனை அலுவல்களையும் செய்து முடித்தாள். அந்த 4-5 நாட்களில் கிழவியிடம் அலிமா பெருமதிப்பு கொண்டாள். அவளை முதலில் குறைத்து மதிப்பிட்டதற்காக மன்னிப்பும் ஒருமுறை கேட்டாள்.
அட அசடே, நீ என் குழந்தை, எதை சொன்னால் என்ன
என்று பதில் சொன்ன காத்தாயின் பெருந்தன்மை அலிமாவை அடியோடாட்கொண்டது. அலிமாவிடம் அன்பு கொண்ட கிழவி போர் திட்டத்தோடு திட்டமாக அலிமாவை சிங்காரிக்கும் திட்டத்தையும் மேற்கொண்டு தினசரி நாகலிங்க பூக்களை ஏராளமாக கட்டி அவள் தலையில் சூட்டினாள். அலிமாவு மாலுமி உடைகளை களைந்து தன் இயற்கை உடைகளை உடுத்து கடற்கரை மோகினி என்று நாகை தோப்புகளிலும் கடற்கரையிலும் மகிழ்ச்சியுடனும் உலாவினாள். போர் ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்ததால் காத்தாயியும் மகிழ்ச்சி போல் பூரித்தாள். இளம் சொழியன் மனத்தில் மட்டும் மகிழ்ச்சி எள்ளளவும் இல்லை. தான் ராணியை மணக்க உறுதி கூறிவிட்டதை அந்த 4-5 நாட்களில் அடிக்கடி நினைத்து கொண்டான். அப்படி மணந்து கொண்டால் என்னைய புருஷனாக வரித்திருக்கும் பூவழகியின் கதை என்னவாகும் என்று ஏங்கி அடிக்கடி கடற்கரையை நோக்கி பெருமூச்சு விட்டான். எதற்கு முன்னதாக பூவழகிக்கு உண்மையை கூறிவிடுவது தன் கடமை என்று தீர்மானித்தான். அந்த தீர்மானத்தை முன்னிட்டு குணவாயர் கோட்டத்துக்கு செல்வது என்று முடிவு செய்தார். ஆனால் அவன் திட்டம் நிறைவேறுவது அத்தனை எளிதாக இல்லை. படை திரட்டும் வேலை மும்மரமாக நடைபெற்றது. அவன் ஓலை கொடுத்தனுப்பிய இடங்களில் இருந்து வீரர்கள் பலர் ரகசியமாக இரவுகளில் வந்தார்கள். கத்தியையும் ஈட்டிகளையும் தீட்டும் கொள்ளர் பட்டறைகள் நாகையின் கடற்கரை தோப்புகளில் சப்திக்க ஆரம்பித்தன. சுமார் ஒரு வாரத்திற்குள் இப்படியாக ஒரு ரகசிய பாசறையே நாகையின் கடற்கரையில் அமைத்த இளம் சொழியன் ஒரு நாள் காத்தாயும் அலிமாவும் இருந்த குடிசைக்குள் பூரண கவசமணிந்து புகுந்தார். காத்தாயும் அலிமாவும் அவன் கோலத்தை பார்த்து ஒரு கணம் திகைத்தார்கள். பிறகு காத்தாயை கேட்டாள்,
எதற்காக பா இந்த போர்க்கோலம்
என்று. தலைக்கு மட்டும் கவசம் தரித்தால் என்னை தேடிக்கொண்டிருக்கும் டைபீரியஸிடம் நானே என்னை ஒப்படைப்பதாகும். தலை முதல் கால் வரை கவசம் அணிந்தால் இப்பொழுது நாட்டில் நடமாடும் பல யவன வீரர்களில் நானும் ஒருவடாவேன் என்று பதில் கூறிய இளம் சொழியன், அம்மா, நான் மன்னரை சந்திக்க செல்கின்றேன். அதுவரை இங்கு ஏற்பாடுகளை நீ கவனித்துக்கொள். இந்தா, இந்த ஓலையை வானகரையில் பிரமானந்தரிடம் சேர்த்துவிடு என்று சொல்லி மடியில் இருந்த ஒரு ஓலையையும் எடுத்து காத்தாயிடம் கொடுத்தான். ஓலையை கையில் வாங்கிய காத்தாயி அதில் முத்திரை பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்து,
ஓலை மிகுந்த ரகசியமானதோ
என்று கேட்டாள். ஆமா, இந்திர விழாவன்று பிரமானந்தர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அது குறிக்கிறது என்ற இளம் சொழியன் அவ்விருவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு குணவாயர் கோட்டத்தை நோக்கி கிளம்பினான். அவன் கிளம்பிய இரண்டாவது நாளே அந்த முத்திரை ஓலை பிரமானந்தரிடம் சேர்க்கப்பட்டது. அந்த ஓலையை பிரித்து படித்த பிரமானந்தரின் கோபம் எல்லையை மீறியது.
அழகு, அழகு, வெகு அழகு! இதெல்லாம் உன் வேலைதானா? அட பாவி
என்று பைத்தியம் பிடித்தவர் போல் கூறினார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.